கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையில் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடிணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு. ஸோ தேவன் விசேஷமாக இந்த ஒரு ஆசீர்வாதமான சந்தர்ப்பத்தில் அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கிற வாய்ப்பில் தேவன் என்னையும் கூட தகுதிப்படுத்திட்ட கிருபைக்காக அவருக்கும் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கும் நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அதோடு கூட நாம் சார்ந்திருக்கிறதான ஆற்காடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசம். ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம அடிப்படை வகுப்பிலிருந்து அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விசுவாசத்தினுடைய போராட்டத்தை குறிச்சதான ரீதியில தான் இந்த ஒரு பாடம் இருக்குமே தவிர, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய விசுவாசமோ அவங்களுடைய நற்சாட்சிகளோ அதை பத்தின விஷயங்களுக்குள்ள நம்ம போகறதில்லை. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட போராட்டம் இந்த விசுவாசத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற ரீதியில தான் இந்த ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 1:5.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
சோ கற்பனையின் பொருள் என்னவெனில், சோ அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு கமாண்ட் இருக்குது. சோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுத்த இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அன்பினுடைய அந்த பூரண நிலையை அடைய வேண்டியவர்களா நாம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாயமற்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னவா இருக்குதுன்னா ரொம்ப அங்க அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். இந்த ஒரு விசுவாசத்தை குறிச்சு வேதாகமத்துல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபெய்த் அப்படின்னு சொல்லி நீங்க கேஜேவி பைபிள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்பிளேல பாக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ரெண்டு இடங்கள்ல தான் இந்த ஃபெய்த் அப்படிங்கறது வந்து வந்திருக்கு. நீங்க இதே புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா 229 தடவை இந்த ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதே நீங்க தமிழ்ல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துலதான் இந்த விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 45 இடங்கள்ல இந்த விசுவாசம் நேரடியாக அந்த ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். சோ இந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்துல அந்த ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவர்களா என்ன பண்றோம்னா இருக்கிறோம். இப்படி நாம செய்யறதுக்கு நம்மளை எது உந்தி தள்ளுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் தேவனோட நாம உடன்படிக்கை செய்யறதுக்கு நம்மள உந்தி தள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நமக்காக ஒரு இரட்சகரை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நாம் முதலாவது என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசித்தோம். சோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவும் மேலும் தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறதாக நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணிட்டோம்னா விசுவாசித்தோம். இந்த ஒரு விசுவாசம் நம்மை தேவனோடு அந்த உடன்படிக்கை செய்வதற்கு உதவி அங்க என்ன பண்ணுச்சுன்னா செய்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு விசுவாசத்தை நமக்கு யார் கொடுத்தா, இல்ல யார்கிட்ட இருந்து இந்த ஒரு விசுவாசத்தை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். நீங்க எபேசிய 2:8.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு.
சோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சோ தேவனுடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை என்ன பண்ணிருக்குதுன்னா கொடுத்திருக்குது. ஆனா அந்த ரட்சிப்பை நம்ம எப்படிதான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு விசுவாசம் தேவனுடைய பரிசா அல்லது தேவனுடைய, சோ இந்த விசுவாசம் தேவன்கிட்ட இருந்து நாம வாங்கியிருக்கிற பரிசா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ தேவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற பரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து க்வெஸ்சன் புக்ல என்ன பண்றாருன்னா, ஒரு வகையில நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இது தேவனுடைய பரிசா கூட நாம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். ஆனா விசுவாசம் தேவனுடைய பரிசு அப்படின்னு நாம சொல்லும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு வசனம் இதற்கு எதிர்மாறா இருக்கிறது போல நமக்கு என்ன பண்ணுது அங்க தோணுது. நீங்க அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம், எபிரேயர் 11:6.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
சோ இங்க சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு முந்தின வசனத்துல எபேசியர்ல நம்ம வாசித்தோம். சோ இது தேவனுடைய பரிசா ஈவா என்ன பண்ணது, இந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம என்ன பண்ண முடியாது, பிரியமாய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. சோ இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இந்த வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது சோ விசுவாசம் வந்து தேவனுடைய ஈவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 10:17 வசனம்.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும்.
போதும் சிஸ்டர், விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அறிவினாலேயே நமக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, விசுவாசம் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா வருது. ஏன்னா இதை குறிச்சு பிரதர் கூட ரீபரன்ஸ் பக்கம் 677 என்ன சொல்றாருன்னா, அறிவை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடறார். சோ அதனால இப்ப நமக்கு இந்த ஒரு விசுவாசம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அறிவினாலேயே நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிருக்கிறோம், அங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இங்க பார்க்கிறோம். சோ இந்த விசுவாசத்தை குறிச்சு வேதாகமம் என்ன விளக்கம் கொடுக்குது, விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு வேதாகமம் அங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வாசிங்க எபிரேயர் 11:1
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது.
சோ அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உறுதியா ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். ஆனா அது வந்து என்னன்னா, இது வரைக்கும் பார்க்கல, பார்க்காததனுடைய நிச்சயமாவும் என்ன பண்ணுதுன்னா அந்த விசுவாசம் இருக்கிறதா வந்து என்ன பண்றோம்னா சொல்றாரு. சோ இதை குறிச்சு நீங்க மூல பாஷையில போயிட்டு அந்த விசுவாசத்துக்கான விளக்கம் அங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய சுபாவத்தின் மீதான நம்முடைய நம்பிக்கை அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா விசுவாசம். இப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். இப்ப உலக ஜனங்கள் கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு தேவன் அன்பாதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துப்பாங்களா, ஏத்துக்கிறது கஷ்டம். ஆனா சூழ்நிலைகள் இப்படி இருந்துட்டாலும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றோம் சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுன்னா, த கேரக்டர் ஆஃப் ஒன், ஒருவருடைய குணாதிசயின் மீதான நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்றாருன்னா அந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க குறிப்பிடார். ஏன்னா இந்த ஒரு விசுவாசம் ஆரம்பத்துல உடன்படிக்கை செய்யும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரொம்ப அதிகமா என்ன பண்ணுச்சு, தேவனுக்காக எதையும் எல்லாத்தையும் நாம என்ன பண்ணினோம், செய்தோம்ங்கிற ஒரு விசுவாசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் காலங்கள் ஆகும்போது, இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து போகும்போது நமக்குள்ள விசுவாசத்தினுடைய தொய்வை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், சந்திக்கிறோம். விசுவாசத்துல ஒரு தொய்வை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா சந்திக்கிறோம். ஆனா இந்த விசுவாசம் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு இந்த அவசியமா, இந்த தற்காலத்துல மாம்சத்துல நாம ஜீவிக்கிற வரைக்கும் இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்னதான் சொல்றாருன்னா, இந்த ஒரு காலங்கள்ல நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா ஒருவேளை நாம சொல்லலாம், தெய்வீக திட்டத்தினுடைய அறிவை நான் அதிகமா என்ன பண்ணிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இன்னும் பார்க்கும்போது தேவனுக்காக அநேக வேலைகள் என்னால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சகோதரனோ சகோதரியோ தனக்குள்ள விசுவாசம் இல்லாதவர்களா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் அவங்க குறிப்பிட்டார். ஏன்னா வசனம் நமக்கு எப்படிதான் சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா அங்க குறிப்பிடறதா இருக்குது. சோ அதனால விசுவாசம் இல்லாம நாம் ஏறெடுக்கக்கூடிய எந்த வேலைகளா இருந்தாலும், ஏறெடுக்கக்கூடிய எந்த பலிகளா இருந்தாலும் தேவன் அதை என்ன பண்றதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கிறதே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர்றதுக்கு தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் விசேஷமாக அவருடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்து அந்த விசுவாசம் நமக்குள்ள வளர்றதுக்கு என்ன பண்றாரு, உதவி அங்க செய்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அதனால இந்த உடல் ஆவியின் ஜீவியத்தையும் விசுவாசத்தையும் நம்மளால தனித்தனியா என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒருவேளை நான் விசுவாசம் இல்லாம இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தை ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னா அது முடியவே சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க குறிப்பிடுறாங்க. அதனால கர்த்தர் இயேசு கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் வந்திருந்த காலத்துல அநேக ஜனங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுகம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அடைஞ்சிருக்கிறாங்க. சுகம் அடைந்த அநேகர்கிட்ட கர்த்தர் இயேசு கேட்ட கேள்வி என்னன்னா, நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் இயேசு என்னதான் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்ற கேள்வியை கர்த்தர் கேட்கும்போது, சோ அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சுகத்தை என்ன பண்ணாங்க, கர்த்தர் கிட்ட இருந்து அங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். சோ இதே விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம கிட்டே சொல்றாரு. நீங்க அற்புதம் சொல்லி பார்க்கும்போது சரீரத்தினுடைய அற்புதம் சுகத்தை பத்தி நீங்க எதிர்பார்க்காதீங்க. சோ இங்க விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கு, விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பலவீனங்கள்ல இருந்து நான் விடுபடுவேன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். சோ இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தை நான் சரியா ஓடி முடிப்பேன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா அந்த விசுவாசத்தின்படியே அதை கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதுபடியே கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்றதுக்கு என்ன பண்ணுவார்னா அங்க கிருபை செய்வார். அதனால நாமும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த உடன்படிக்கையின் ஜீவியில நமக்கும் அற்புதங்கள் நடக்கணும், இந்த ஆவிக்குரிய வகையில நமக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நமக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா விசுவாசம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு விசுவாசம் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிச்சுட்டே என்ன ஆகணும்னா போகணும். ஏன்னா எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தெய்வீக திட்டத்தினுடைய அறிவை எந்த அளவுக்கு அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மை என்ன பண்ணுவாங்க காணப்படும். ஒருவேளை ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு விஷயத்தை குறிச்சுதான அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு அதுல விசுவாசம் என்ன பண்ணாது இருக்காது. அத சொல்றாரு பிரதர் சொல்லும்போது தெய்வீக திட்டத்தினுடைய அறிவு எந்த சகோதரனோ சகோதரியோ அதிகப்படியா பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசம் உறுதித்தன்மை என்ன பண்ணுவாங்க காணப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறார். ஏன்னா நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நிறைவேறுதல்கள் மேல நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணது அதிகமா. இந்த காலத்துல இது நடந்துரும், இந்த காலத்துல வந்து பெரிய மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கறது மேல எல்லாம் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது இருக்குது. நல்லதுதான், இது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல சொல்லல. ஆனா விசுவாசம் அல்லது விசுவாசத்தினுடைய வளர்ச்சி விசுவாசத்தினுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனும் சகோதரியும் சார்ந்ததா என்ன பண்ணுது இருக்குதே தவிர தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நிறைவேறுதல் மேல நாம வச்சிருக்கிறத பத்தி என்ன பண்ணல. இங்க நம்முடைய பாடம் எந்த கோணத்துல இருக்குதுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மேல நாம வச்சிருக்கிறத பத்தி என்ன பண்ணல இங்க பேசாம இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி விசுவாசத்தினுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள தனிப்பட்ட வகையில நமக்குள்ள நடக்க வேண்டியதா அது என்ன பண்ணுது அங்க இருக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதா சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும்போது இந்த காரியங்களை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அங்க முயற்சி செய்யலாம். சோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாரா இல்லையா, இந்த கேள்வியே தப்பு அப்படின்றீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனை விசுவாசிச்சாரா இல்லையா? விசுவாசிச்சார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா கர்த்தர் இயேசு தேவனை பார்த்திருக்கிறாரு, அநேக விஷயங்கள் அவர் அறிந்தவரா என்ன பண்றார் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்துல கர்த்தர் இயேசு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா? கர்த்தர் இயேசுக்கு விசுவாசிக்க வேண்டியதான அவசியம் இருந்துச்சா? அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் தவறான கேள்வி கேட்டுட்டானா? கர்த்தர் இயேசுக்கு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா? அவசியம் இருந்துச்சு. சோ சபையாருடைய பதில் ஏக பதிலே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். சோ கர்த்தர் இயேசுக்கு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா பாக்குறோம். எப்படி நாம சொல்லலாம் கர்த்தர் இயேசுக்கு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் வசனத்தில் நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 நீங்க கொஞ்சம் வாசிங்க.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
போதும் சிஸ்டர், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். சோ கர்த்தர் இயேசு விசுவாச வேண்டிய அவசியம் இருந்துச்சான்னா ஒருத்தர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம்னா அவர் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது நம்ம யோவான்ல கூட ஒரு விஷயம் வாசிக்கிறோம், நீங்க வாசி 1 யோவான் 5:4.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
சோ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சோ அவர் அங்க விசுவாசிக்க வேண்டியது அவசியமா அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா பிரதர் கூட ரீப்ரின்ஸ் பக்கம் 5:8-9 குறிப்பிடும் போது விசுவாசம் இல்லாத எந்த வேலையும் தேவன் என்ன பண்றதில்ல, அங்கீகரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிதான் வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றார். ஏன்னா இந்த ஒரு விசுவாசம் இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த தனிப்பட்ட நபரை சார்ந்ததா வந்து அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு கூட சொல்லும் போது சீஷர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும், ஆனாலும் என் பிதா என்ன பண்றாரு என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கர்த்தர் இயேசுனுடைய விசுவாசத்தினுடைய அறிக்கை. ஏன்னா கர்த்தர் இயேசு கூட பிதா கூடவே இருந்துட்டு இருந்தாரா இல்ல, ஆனா கர்த்தர் இயேசு சொல்றாரு என் பிதா என்ன பண்ணாரு என் கூடவே இருப்பாரு அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருனா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா நாம கூட கர்த்தர் இயேசுவை போல கர்த்தர் இயேசு எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உபத்திரவம் துன்பம் அவமானம் இன்னும் சொல்லி பார்க்கும்போது கேலி இதையெல்லாம் தாங்கிட்டு தன்னோட அன்பை பிதா மேல தான் அன்புள்ளவர்ன்றத தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவருக்கு ரொம்ப அவசியமா இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்குள்ளால இருந்த அந்த விசுவாசம் அவருக்கு ரொம்ப அவசியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அதே போல கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற நாம கூட நம்முடைய அன்பை பிதா மேல நமக்குண்டான அன்பை நாம வெளிப்படுத்தி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த மாதிரியான சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் எப்படி உபத்திரவங்கள் துன்பம் அவமானம் கேலிகள் மத்தியில தன்னுடைய அன்பை பிதா மேல வெளிப்படுத்தி காண்பிச்சாரோ அதே போல நாமளும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நமக்கும் எது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். இந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கறது வந்து என்னன்னா ஒரு உணர்வு குணமாவது ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்ததா வந்து இது என்ன பண்ணதுன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த வேதாகமத்துல ரொம்ப முக்கியப்படுத்தி கிறிஸ்தவ குணலட்சணங்கள்ல அதிகமா முக்கியப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் தான். அது கூட டிஸ்பிளேல காமிப்பாங்க ரீப்ரின்ஸ் நம்பர் 1938 அதை பத்தி பிரதர் வந்து அங்க போட்டிருக்கிறார். நோ எசென்சியல் எலிமெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர் இஸ் கிவன் greater prominence in the scripture than faith. விசுவாசத்தை காட்டிலும் கிறிஸ்தவ குணலட்சணங்கள்ல மற்ற விஷயங்கள் ரொம்ப பெருசா இருக்கிறது போல வேதாகமத்துல என்ன பண்ணல காண்பிக்கப்படல. சோ விசுவாசத்தை அதிக முக்கியத்துவப்படுத்தி என்ன பண்றாரு அங்க தேவன் அங்க பேசி இருக்கிறதா நாம வந்து என்ன பண்றோம்னா இங்க பார்க்கிறோம். இன்னும் சொல்லி பார்க்கும்போது நாம தேவன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் இல்ல ஏதாவது ஒரு நன்மையை தற்காலத்துல நாம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதற்கான ஒரே ஒரு வழி அல்லது நிபந்தனை அது என்னதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம். இதை கூட பிரதர் வந்து ரீப்ரின்ஸ் நம்பர் 4003 பக்கம் பேரா 2 வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஃபெய்த் இஸ் த பேசிஸ் அண்ட் ஒன்லி கண்டிஷன் அப்பான் விச் எனி அதர் காட்ஸ் ஃபேவர் ஆர் நவ் அப்டெயினபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க ஒருவேளை தேவன் கிட்ட இருந்து தற்காலத்துல ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா, அப்படி பெற்றுக்கொள்ளணும் நீங்க விரும்பிட்டீங்கன்னா அதுக்கான ஒரே வழி அல்லது ஒரு கண்டிஷன் நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாம எதையும் நாம என்ன பண்ண முடியாது தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே அங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. சோ கர்த்தர் இயேசு கூட விசுவாசிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் விசுவாசிச்சார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய சில வார்த்தைகள் அங்க நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது எப்படிதான் அவர் அங்க பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு நான் வசனங்கள் மாத்திரம் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க நமக்கு டைம் இல்ல. மத்தேயு 26:64 அதுல சொல்லும் போது என்ன சொல்றேன்னா மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் நிற்பதை நீங்க என்ன பண்ணுவீங்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு ஒரு விசுவாச அறிக்கையை கர்த்தர் வந்தாங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்ததான் மத்தேயு 16:27 சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தம்முடைய தூதரோடு கூட நாம என்ன பண்ணுவோம் மகிமையில மகிமை பொருந்தினார் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பாப்பீங்கன்ற விஷயத்த சொல்றாரு. அடுத்ததா எபிரேயர் 12:2 சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சோ இந்த வேலைகள் எல்லாம் அவர் என்ன பண்றதுன்னா செய்யறதா அவர் வந்தாங்க சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா கர்த்தர் ஏதுக்குள்ளயும் அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன விசுவாசிச்சாருன்னா ஆதாமுக்கு சரிநிகர் சமான பலியாக தாம் வந்திருக்கிறதை கர்த்தர் ஏசு என்ன பண்ணிட்டார் விசுவாசிச்சார். அதற்கான கிரியைகளை அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாம்சத்தில் இருக்கும்போது அவர் அங்க செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கும்போது தான் புது சிருஷ்டியாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் எனில் தேவனை அவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, அங்க விசுவாசிக்க வேண்டியதா அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கும்போது தன் கிரியைகள் எல்லாவற்றிலும் தன் பிதா தன் கூட இருக்கிறதா வந்து அவர் என்ன பண்ணிட்டார், அங்க விசுவாசிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு தன்னுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில உண்மையும் அசைவும் இல்லாமல் அந்த விசுவாசத்தில் உறுதி தன்மையோடு அவர் என்ன பண்ணிட்டு போனார், நடந்து அங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு முன்பாக இருந்துட்ட அந்த உபத்திரவங்களும் அவமானங்களும் நம்ம கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். பார்க்கும்போது அவ்வளவு அதிகபட்ச அவமானங்கள் அவருக்கு இருந்துட்டாலும் எப்படி அவரால் கடந்து போக முடிஞ்சது இதையெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள இருந்துட்ட விசுவாசம், எந்த சூழ்நிலையா இருந்துட்டாலும் என் பிதா இந்த வேலையை என்ன கொடுத்திருக்கிறார், நான் என்ன பண்ணுவாத சந்தோஷமா செய்யறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் அவர் செய்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா இந்த ஒரு விசுவாசத்தினுடைய அடுத்த நிலை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அநேக இந்த கமெண்டர்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவருக்குள்ள உடனடியா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல் என்ன ஆகும், விசுவாசத்தோட சம்பந்தப்பட்டது எது அப்படின்னு சொல்றாங்கன்னா கீழ்ப்படிதல் என்ன பண்ணதா இருக்கு, சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏன்னா கர்த்தர் இயேசு கூட விசுவாசம் இருந்ததுனால்தான் இவ்வளவு பாடுகள் பட்டதுனாலும் அவர் கீழ்ப்படிதல் என்ன பண்ணிட்டார், கற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, சோ அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவர் நிச்சயமா தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வேலைகளுக்கும் அவர் அனுமதிக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் தன்னை கீழ்ப்படுத்துகிறவரா உட்படுத்துகிறவரா என்ன பண்றாருங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா நீங்க பாக்குறோம். அதனால விசுவாசத்தோட விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க நிச்சயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அங்க இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சோ இப்படியா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய ஜீவியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு விசுவாசித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமும் தேவனை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. அதை பத்தி தான் கர்த்தர் கூட சொல்றார், நீங்க வாசிங்க யோவான் 14:1.
அவர் தமக்கு
14:1
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
சோ அங்க கர்த்தர் சொல்றாரு தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்றோம்னா சொல்றாரு. ஏன்னா கடைசி காலத்துல கடைசி நாட்கள்ல அவர் சீஷர்களை விட்டு பிரிந்து போகும்போது அவங்கள பலப்படுத்துற சமயத்துல என்ன விஷயங்கள் பேசுறாருன்னா, சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்துட்டா கூட நீங்க எப்படி இருங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை பலப்படுத்துறாருன்னா, நீங்க தேவனை என்ன பண்ணுங்க விசுவாசிங்க, என்னையும் நீங்க என்ன பண்ணுங்க விசுவாசிங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றோம்னா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு கடைசி நாட்கள்ல 2ஆம் யுகத்தினுடைய அந்த முடிவின் காலத்துல இருந்திருக்கிற நாம கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, இந்த மாதிரியாக விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், காணப்படணும். இந்த ஒரு விசுவாசம் இந்த ஒரு காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரீட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஆகும், அங்க வெளிப்படுறதா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை குறிச்சு நீங்க பழைய ஏற்பாட்டுல மல்கியா 3:1-3 வாசிங்க.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார்.
சோ அங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த 3வது வசனத்துல அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, அந்த லேவியின் புத்திரர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விசுவாசிகளை பத்தி என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. சோ இந்த பரிசுத்தவான்களை வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு அக்னி என்ன பண்ணும் அங்க சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. இந்த ஒரு அக்னி எப்படி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய ஒரு பரிசுத்த நிலைக்கு அதை என்ன பண்ணும், அந்த அக்னியை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே அக்னியை பத்தி அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க கொரிந்தியர்கள் தின நிருபத்தில் பேசுறாரு. நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 3:11-13.
போடப்பட்டிருக்கிற அஸ்திமானமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும்.
சோ இங்க பார்க்கும்போது அக்னியானது எத்தன்மை உள்ளது என்று என்ன பண்ணா பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எதை பேசுறாருன்னா, இந்த அக்னி என்ன பண்ணுதுன்னா ஒரு சில பொருட்களால கட்டப்பட்டதை என்ன பண்ணிடுது, எரிச்சிருது. இன்னும் சில பொருட்களால கட்டப்பட்டதை அந்த அக்னியால என்ன பண்ண முடியல, ஒன்னும் செய்ய முடியல. சோ இது குறிச்சு பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய கிரியைகளை பரிசோதிக்கும் இந்த அக்னி, இது சொல்ல அர்த்தமான அக்னி இல்ல, ஆவிக்குரிய கிரியைகளை பரிசோதிக்கக்கூடிய இந்த ஒரு அக்னி எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய கிரியைகள் மற்றும் குணம், அது மரம் மற்றும் வைக்கோல்னால செய்யப்பட்டதா இருந்துச்சு, அந்த மாதிரியான குணாதிசயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்னி என்ன பண்ணிடும், அதை அழிச்சு போட்டுரும். ஒருவேளை அந்த விசுவாசம் இந்த கல் பொன்னினாலான அந்த கற்கள்னால கட்டப்பட்டதா இருக்குது, வெளியேறப்பட்ட கற்களால இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த விசுவாச குணம் அந்த அக்னினால என்ன பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது சொல்றாரு. அதாவது இந்த விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மை மரம் வைக்கோல் போல நம்மளது இருக்குதா, அல்லது இந்த விலையேற பெற்ற கற்கள் போல நம்மளது என்ன பண்ணுது இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணோம்னா அங்க பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு அக்னி ஆவிக்குரிய கிரியைகளை இது என்ன பண்ணிட்டு இருக்குது, சோதிச்சுட்டு அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசத்துல நம்ம தொடர்ச்சியா இருக்கும்போதுதான், நிலைத்து நிற்கும்போதுதான் நாம யாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமானாங்களா என்ன பண்றோம், தேவனுக்கு முன்பா நிறுத்துறோம். ஒருவேளை விசுவாசம் நம்ம கிட்ட நின்று போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய நீதிமானாக்கப்படுதலும் அன்னையோட நின்று போய் விடுகிறதா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஸ்லைட்ல ஒரு விஷயத்த வந்து அங்க பிரதர் சொல்றாரு, 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 120ல், நம்முடைய விசுவாசமோ அல்லது நம்முடைய அவிசுவாசமோ தேவன் தனக்குள்ளாக தீர்மானித்திருக்கிற தெய்வீக ஏற்பாடுகளோடு அவர் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்களோடு ஏற்ற காலத்தில் செய்து முடிக்கிறவைகளோடு எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது. இது என்ன, ஒருவேளை நீங்க விசுவாசிச்சாலும் சரி, இது இந்த காலத்துல நடக்கும் சரி, விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, தேவன் தனக்குள்ளாக தீர்மானித்திருக்கிற செய்து கொண்டிருக்கிற வேலைகளை எந்த பாதிப்பையும் அது என்ன பண்ணாது, உண்டாக்கவே உண்டாக்காது. ஆனால் தேவன் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நன்மையில பங்கு பெறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்துறாரு இல்லையா. அந்த வாய்ப்பை சுதந்திரிக்கிறதுல நம்முடைய விசுவாசம் பெரும் பங்கு என்ன பண்ணுது, அங்க வகிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு பங்கை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நம்முடைய விசுவாசத்தை சார்ந்ததா அது இருக்குது. ஏன்னா தேவன் செயல்படுத்துற காரியத்துல இது எந்த பாதிப்பையும் என்ன பண்ணாது, உண்டு பண்ணாது. ஆனா தனிப்பட்ட வகையில நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வாய்ப்புல, நான் சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதத்துல என்னுடைய விசுவாசம் பெரும் பங்கு கொண்டதா அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். இன்னும் அதே வந்து 6th வால்யூம்ல 123 பேஜ் நம்பர்ல வந்து என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது நம்முடைய கிரியைகளின் படியே அல்ல, நம்முடைய விசுவாசத்தின் படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. இதை கேட்டவுடனே நமக்குள்ள என்ன கேள்வி வருது, விசுவாசிட்டு தான் போதுமா? ஏன்னா பிரதருடைய ரைட்டிங்ஸ் அங்க எப்படிதான் இருக்குன்னா, ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பது நம்முடைய கிரியைகளின் படி அல்ல, விசுவாசத்தின் படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம கிரியை செய்ய வேண்டாமா, நான் விசுவாசிக்கிறோம் பிரதர், விசுவாசிக்கிறோம் பிரதர் அப்படியே சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல. ஏன் இங்க தேவன் வந்துட்டு பார்க்கும்போது இந்த நியாய தீர்ப்பு விசுவாசத்தின் படி செய்யறாரு, கிரியைகளின் படி செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு இடத்துல பிரதர் பேசும்போது என்ன சொல்றாங்க, நம்முடைய கிரியைகள் பூரணமானவைகளா என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்ல. அதனாலதான் இருதயத்தை ஆராய்கிற தேவன் உங்களுடைய இருதயத்துல அந்த காரியத்தை குறிச்சு, தேவன் மீதான அந்த வேலையை குறிச்சு தானே விசுவாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்துட்டு தேவன் அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன பண்றார், நியாய தீர்ப்பு செய்யறாரே தவிர்த்து, உங்களுடைய கிரியைகள் பூரணமானவைகளா இல்லாததுனால கிரியைகளை வச்சு தேவன் என்ன பண்றதில்ல, நியாய தீர்ப்பு செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப நம்ம கிரியைகளை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன்னா நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம், நீங்க வசனம் வாசிங்க, யாக்கோபு 2:26.
அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியில் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது.
சோ இப்ப விசுவாசம் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், கிரியை செய்ய வேண்டியது அங்க அவசியமா இருக்குது. சோ இந்த கிரியை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த கிரியை நாம் செய்வதற்கு முன்பாக நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விசுவாசம் தான் என்னவா வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா கிரியைகளா வெளிப்படணும். இதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் தேவன் மேல அன்புள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணும் வெளிப்படணும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தவான்களை வந்து நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பரிசுத்தவான்களுக்காக நான் ஏறெடுக்கக்கூடிய அந்த வேலைகள் ஊழியங்கள்ல என்ன பண்ணும் அது அந்த கிரியைகள் மூலமா அது வெளிப்படுகிறதா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அதனால கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. ஏன்னா இதே யாக்கோபுல இன்னொரு வசனம் வாசிங்க நீங்க 2:22.
விசுவாசம் அவனவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே.
விசுவாசம் அவரவர்களுடைய அவனவனுடைய கிரியைகளோட
முயற்சி
செய்து இந்த விசுவாசம் என்ன பண்ணும் கிரியைகளோட முயற்சி செய்யணும். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் நாம என்ன பண்ணணும் காண்பிக்கும் போது அது என்ன பண்ணதுன்னா பூரணம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த கர்த்தருக்கான நம்முடைய ஊழியங்கள் அல்லது கர்த்தருக்கான நம்முடைய வேலைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் இந்த அனைத்து விதமான ஊழியங்களும் என்னத்தை தான் வெளிப்படுத்தி காண்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அவர் மீதான அவருடைய வார்த்தைகள் மீதான விசுவாசத்தை என்ன பண்ணுது இது வெளிப்படுத்தி காண்பிக்குது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சகோதர சகோதரிகள் இவ்வளவு பேர் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன விசுவாசத்தோட வந்திருக்கோம், ஏதோ விசுவாசிட்டு தான் வந்திருப்போம் இல்லையா. ஒருவேளை என்ன விசுவாசிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையில தேவன் அதிகப்படியான ஆவியை கொடுத்து நான் அவரோட செஞ்ச உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுல இன்னும் வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்வார். தேவனுடைய ஆவியை நாம என்ன பண்ணுவோம் அங்க போனோம் அதிகமா பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தான் நாம என்ன பண்ணிருக்கிறோம் வந்திருக்கிறோம். இந்த 2 நாள் கூடுகை முடியும் போது அவரவர்கள் பெற்றுக்கொண்ட அல்லது நிச்சயத்திட்டு வந்த அந்த விசுவாசத்தின் அளவின்படியே நாம என்ன பண்ணுவோம் அந்த ஆவியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களா இருப்போம் இல்லையா. ஒரு விசுவாசமே இல்லாம இங்க யாரும் நாம என்ன பண்ணிருக்க மாட்டோம் வந்திருக்க மாட்டோம். அவரவர்கள் விசுவாசித்து வந்த நிச்சயத்திட்டு வந்த அளவின்படியே தேவன் அவரவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் ஆவியும் அவர் என்ன பண்ணிருப்பாரு நிச்சயமா அங்க கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சோ பெரும்பாலும் வேதத்துல இந்த விசுவாசம் ஃபெய்த் அப்படிங்கிற விஷயம் எப்படிதான் இருக்குன்னா த ஃபெய்த் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணப்படுதுன்னா குறிப்பிடப்படுகிறதா அங்க இருக்குது. இதை குறிச்சு நீங்க ஒரு வசனம் வாசிங்க யூதாவில் 3வது வசனம்.
பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
சோ இங்க பார்க்கும்போது ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படி அதை வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஃபார் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்குது. இந்த கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூல பாஷையில நம்ம போய் பார்த்தோம்னா அங்க ஸ்லைட்ல போட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அந்த விளக்கம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க கிரேக்க வார்த்தையில பார்க்கும்போது எப் அகோனைஸ் ஒமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க வருது. சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போராடுறது, டு ஸ்ட்ரகிள் ஃபார். சோ அதுக்காக என்ன பண்ணணும்னா போராடுறது அப்படின்னு சொல்றாங்க. இது வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரியில நீங்க போய் இந்த கண்டென்ட் வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கும்போது அது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு கண்டென்ட் ஃபார் ஏ பிரைஸ், ஒரு பரிசுக்காக என்ன பண்றது போராடுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து அது வரதா இருக்குது. இங்க யூதா கூட விசுவாசிகளான சகோதர சகோதரிகளுக்கு எதை பத்தி தான் அவர் அங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக நீங்க என்ன பண்ணுங்க போராடுங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு விசுவாசத்திற்கான போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஆதியில கொண்டிருந்த நம்ம அன்பு போல இது என்ன பண்ணுது இருக்குது. ஒரு அன்பு ஆதியில நமக்கு இருந்துச்சு இல்லையா, சோ அது போல இந்த ஒரு விசுவாசம் நமக்கு ஆதியில எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிற்பதற்காக நம்ம போராட வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு விசுவாசத்திற்கான போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை நாம பெற்றுக்கொண்ட சத்தியம் உண்மை மற்றவர்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து போலி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இது போராடக்கூடிய விசுவாசமான அப்படிப்பட்ட போராட்டம் இது. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற சத்தியம் தான் இது மெய்யான சத்தியம், இந்த சத்தியம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நம்ம நிரூபிக்கிறதுக்காக விசுவாசத்தோடு போராடுறத பத்தி இங்க பேசுறாரான்னா அதை பத்தி என்ன பண்ணல பேசல. சோ இந்த ஒரு போராட்டத்தை பத்தி என்ன பண்ணலீங்க சொல்லல. சோ அப்ப இந்த விசுவாசத்தின் போராட்டம் இது எதை பத்தி அவர் அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்குள்ளாக எழும்புகிற எதிர்மாறான சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்றாருனா விசுவாசத்திற்கான போராட்டமே தவிர மற்ற சகோதர சகோதரிகளோட உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட போராடுறதை பத்தி இது என்ன பண்ணல பேசாம, நமக்குள்ளாக எழும்புகிற எதிர்மாறான சிந்தனைகளுக்கு எதிராக நாம என்ன பண்ணணும் அங்க போராட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு நமக்குள்ள எதிர்மாறான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா உதாரணத்துக்கு எப்படி பாக்கலாம்னா, சில வேளைகள்ல நமக்குள்ள என்ன சிந்தனை வரும்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உடன்படிக்கை பண்ணி, சபையை ஆகுமா ஆக மாட்டோமா தெரியல, முடியுமா முடியாதான்னு வேற தெரியல, நாமளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரதர்ஸ் எல்லாம் மூத்த சகோதரர்கள் சொல்றாங்க, நாமளும் என்ன ஆயிட்டுகிறோம் போயிட்டு இருக்கிறோம், எதிர்மாறான சிந்தனைகள் வருதுங்களா? சோ ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தள்ளி போகும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த டவுட்டான சிந்தனைகள்லாம் என்ன ஆயிடும் வந்துடும். சோ அதுக்காக தான் சொல்றாரு, இந்த எதிர்மாறான சிந்தனைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எழும்புது இல்லையா, அந்த எதிர்மாறான சிந்தனைகளுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, போராடணும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தியே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம பயப்படக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி எதிர்மாறா இருந்துட்டாலும், நமக்குள்ளால உண்டான சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்துட்டாலும் நாம தைரியமா இருக்கணும். தேவன் வாக்கு பண்ணிருக்கிறார், நிச்சயமா அது என்ன பண்ணும் நடக்கும், ராஜ்யத்துல நானும் பங்கு பெறுவேன். சோ தேவன் அங்க வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிற அந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதத்துல நானும் என்ன பண்ணுவேன் பங்கு பெறுவேன்ற விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணும் இருக்கணும். சோ அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு போராட்டம் நம்முடைய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமா அது வந்து என்ன பண்ணதுன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடறார். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை, அந்த அகோனைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூல பாஷையில சொல்லியிருக்கிற வார்த்தை இன்னும் சில வேத பகுதிகளில் கூட அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது, அதை கூட நம்ம பார்த்தலாம். லூக்கா 13:24
இருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அனைவர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
சோ இங்க பாக்கும்போது இடுக்கமான வாசல், ஸ்ட்ரைவ் டு என்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்ட்ரைவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து மூல பாஷையில பாக்கும்போது இந்த அகோனைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சோ இந்த இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதி கூட பாக்கும்போது என்னன்னா, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன இது குறிச்சு விளக்கம் கொடுக்கும்போது கூட என்னதான் கொடுக்கறாங்கன்னா, இது தனிப்பட்ட வகையில நாம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த இடுக்கமான வாசல்ல நாம முன்னாடி போறதுக்கு பிரயாசம் நாம என்ன பண்ணோம் எடுக்கணும், அதுக்கான போராட்டத்துல நாம என்ன பண்ணோம் முன்னேறி விசுவாச போராட்டத்துல போகணும் அப்படிங்கறத பத்தி என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறத தவிர மற்றவர்களோட போராடுறத பத்தி இங்க என்ன பண்ணல அங்க பேசல அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு விசுவாசத்திற்கான போராட்டத்தை பத்தி இன்னொரு இடத்துல கூட அங்க பேசியிருக்குது, நீங்க வாசிங்க 1 Timothy 6:12.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சியனுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய்.
சோ இங்க பாக்கும்போது கூட ஃபைட் த குட் ஃபைட், சோ இந்த இடத்துல ஃபைட் அப்படிங்கிற வார்த்தை கூட எதுல இருந்ததுன்னா அந்த அகோனஸ் ஐ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து இருக்கு. சோ இதனுடைய அர்த்தம் கூட என்னன்னா, தனிப்பட்ட ஒரு போராட்டம், விசுவாசத்துல தனிப்பட்ட வகையில நம்ம போராடக்கூடிய விஷயங்களை பத்தி என்ன பண்றோம்னா அங்க பேசுறாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீமத்தையுக்கு ஆலோசனையா என்ன பண்றாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீ தனியா வந்து போராடிட்டு இருக்கும் போது என்னன்னா விசுவாசத்துல உறுதியா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க போராடுங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க குறிப்பிடறார். ஏன்னா இந்த ஒரு விசுவாசத்திற்கான போராட்டம் தேவன் மீதும் கர்த்தர் மீதும் நமக்குள்ளதான நம்பிக்கை அன்பு எல்லா சூழ்நிலைகளும் எப்படி இருக்குதுங்கிறத இந்த ஒரு விசுவாசம் தான் வெளிப்படுத்தி என்ன பண்ணும் காண்பிக்கும். ஒருவேளை கர்த்தர் மீதும் தேவன் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் வாக்கு தத்தங்கள் மீதும் நமக்குண்டான அந்த அன்பு நமக்குண்டான அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போராட்டங்கள் மத்தியில எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத இந்த ஒரு விசுவாசம் என்ன பண்ணாங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் பாக்குறோம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எந்த நிலைமையா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன் மனரம்யமா இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் விசுவாசத்துல என்ன ஆயிட்டாரு உறுதி ஆயிட்டதுனால சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மாறா இருந்துட்டாலும் சோ நடக்கிற சம்பவங்கள் எதிராக இருந்துட்டாலும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. இன்னும் பார்க்கும்போது என்னன்னா, இந்த விசுவாசிக்கிறதுனாலதான் நமக்குள்ள என்னவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவ சமாதானமும் நமக்குள்ள என்ன ஆகுது அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீங்க வாசிங்க 5:1.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
சோ அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாம என்ன பண்ணிருக்கோம்? தேவனிடத்துல சமாதானம் கூட அங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா எந்த சூழ்நிலையில நம்முடைய விசுவாச குறைச்சல் ஏற்படுகிறதோ அப்ப நமக்குள்ள சமாதானம் இல்லாத தன்மையும் என்ன ஆயிடுது, உடனடியா அங்க வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அங்க பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய பலியை நிறைவேற்ற முடிக்கிறதுல எவ்வளவு எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு கேலி இருந்துட்டாலும் கர்த்தர் எப்படி இருந்தது, அமைதியா எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்குள்ள இருந்துட்டு அந்த ஒரு விசுவாசம், அந்த சமாதானத்தை அவருக்குள்ள என்ன பண்ணுச்சு, அங்க கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கூட எவ்வளவுதான் விரோதமான சம்பவங்கள் நாம நடந்துட்டாலும் நமக்குள்ள கூட இந்த தெய்வீக சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு கூட நமக்கு எதுதான் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்தே நம்முடைய சமாதானம் என்ன பண்ணும், சில சூழ்நிலைகள்ல காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அதனால இந்த ஒரு சமாதானம் கூட விசுவாசத்தினாலே நம்ம தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறோம், அங்க பெற்று கொண்டிருக்கிறோம். எப்ப இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்லாம போயிடுதோ அப்ப தேவ சமாதானத்தையும் நாம என்ன பண்ணிரும், அங்க இழந்து போய்கிறவர்களா அங்க காணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ்காவின் காலங்கள்ல நாம தேவன்கிட்ட இருந்து கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்ன பண்ணுது, பஸ்காவின் காலங்கள்ல நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எதை அடிப்படையா இருக்கு, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் அங்க என்ன பண்ணுதுன்னா அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். ஏன்னா இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்கும்போது வருஷந்தோறும் போய் பலி என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு ஆசரிப்பு கூடாதுக்கு முன்னாடி நிப்பாங்க, பாவ நிவாரண நாள்ல ஆசாரியின் பலியை குடிச்சிட்டு வந்து உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு எல்லாரும் ஆயிடுவாங்க, சந்தோஷமாயிட்டு திரும்ப போயிட்டு பாவம் செய்யாம இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க அடுத்த வருஷம் அதே நாள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிடலாம், அங்க நின்னுலாம் அப்படி. இப்ப நமக்கு அப்படியா, வருஷந்தோறும் நமக்கு என்ன இருக்கு, பஸ்கா இருக்கு, நம்மளும் வந்து என்ன ஆகுறோம்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நாமளும் என்ன பண்றோம் விசுவாசிக்கிறோம். சோ மாம்சீக இஸ்ரேலர் போல நாமளும் வந்துட்டு அந்த ஒரு காலங்கள்ல மாத்திரம் பரிசுத்தமா, சோ பிரதர் அந்த ஆராதனையெல்லாம் முடிச்சு முடிஞ்சது அப்படின்னு சொல்ற வரைக்கும் அப்படியே பயபக்தியோட என்ன பண்றது இருந்துட்டு முடிஞ்ச உடனே திரும்ப ஏஞ்சி போயிட்டு நம்ம வேலைகள்லாம் என்ன பண்றது செய்யறது, அது மாதிரி வேலைகளா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் இங்க இல்ல. ஏன்னா ரோமர்ல சொல்லுவாரு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறதுக்காக நீங்க பாவம் செய்யலாமா, அப்படி இல்லையே, அத பத்தி என்ன பண்ணலீங்க பேசல. ஏன்னா இன்னைக்கு இந்த பூமியில நம்முடைய சொந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனங்களா யார் தான் இருக்கிறோம்னா நீங்களும் நானும் தான் என்ன பண்றோம், இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்களும் நானும் தான். ஏன்னா ஆதாமின் வளம் வந்த பாவமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்ன பண்ணப்பட்டாச்சு, மன்னிக்கப்பட்டாச்சு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம எல்லாரும் பெற்றுக்கிறோம் இல்லையா. சோ என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணியாச்சு, மன்னிக்கப்பட்டாச்சு. இப்ப நாம ஒருவேளை அறியாமையில தெரியாம செய்துட்டு இருக்கிற பாவங்கள் குறைகளை கூட அன்றாட நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம், கிருபாசன தண்டையில அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் பஸ்கா டைம்லயும் கூட நம்முடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மன்னிப்பை பெற்று இன்னும் அதிகப்படியான தேவனுடைய ஊழியங்கள் செய்யறதுக்கான நாம செய்து கொண்ட உடன்படிக்கை நிறைவேற்றுறதுக்கான பலனை நாம என்ன பண்றோம், கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றோம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா இன்னைக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் தான். எப்படி பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா, பாவத்தினுடைய சிந்தனை நமக்குள்ள இல்லாம இருக்கா, இருந்துட்டேதான் இருக்கு. அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுட்டோம் சொல்லி எப்படி சொல்றோம், நம்முடைய விசுவாசம். நாம நம்புறோம் என் பாவங்கள் கிறிஸ்து இயேசுனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டாச்சு, மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்திற்கு ஏற்றது போல இன்னைக்கு நான் பரிசுத்தவான அந்த கிரியைகள் நடப்பிக்கிறதுக்கு என்ன பண்ற முயற்சி அங்க செய்கிறவனா அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சோ அதனால சோ இந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாகவே நாம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கூட நாம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த காலத்துல நம்ம பெற்றுக்கொண்டவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசத்தை பத்தி அதிக அதிகமா நம்ம படிக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள்ல இந்த விசுவாசம் இன்றியமையாத ஒன்னா இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா அங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு கூட சொல்லும் போது யோவான் 15 நமக்கு அந்த உவமைகள் தெரியும். அதுல கர்த்தர் சொல்வாரு, என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நானும் உங்கள் என்ன பண்ணுவேன், நிலைத்திருப்பேன். சோ முதல்ல அவர் என்னதான் செய்ய சொல்றாருனா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, என்னில் நிலைத்திருங்கள், அப்புறம் நான் என்ன பண்றேன், நிலைத்திருக்கேன்னு சொல்லும்போது. சோ நாம முதல்ல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அங்க விசுவாசிக்க வேண்டியது அங்க ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சரிங்கிறதா, இந்த ஒரு விசுவாசம் நாளுக்கு நாள் நம்ம கிட்ட என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வளர்ச்சி அடையும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க செய்யும். விசுவாசம் என்ன பண்ண செய்யுங்க, வர்த்திக்க செய்யுங்க. ஏன்னா சூழ்நிலைகள் போராட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குது, ரொம்ப மோசமானதா இருக்குது. அதுல நான் விசுவாசம், என் விசுவாசம் குறைஞ்சு போயிடாத படிக்க என் விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வர்த்திக்க செய்யுங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க குறிப்பிடுறார். ஏன்னா இந்த ஒரு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா கூட அங்க என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சோ இந்த விசுவாசம் வந்து நமக்குள்ள குறையுமா, குறைவுபடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசம் குறைவுபடுறதுக்கு வாய்ப்பு நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் பாக்கிறோம். நீங்க அது வசனங்கள்ல வாசிங்க. விசுவாசம் குறைவுபடுறதுக்கான காரணம் மற்றும் தீர்வு, 1 தீமோத்தேயு 4:1.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
சோ அங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா முன்னாடி சொல்றாரு, பிற்காலங்களில் அந்த பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே புதுசா தான் என்ன பண்ணோம் இருக்கணும்னு சொல்லி நம்ம மனுஷனுடைய டெண்டன்சி என்னன்னா புதுசா எதையாவது என்ன பண்ணோம் பார்க்கணும் அப்படிங்கறதுனால சில சமயங்கள்ல வழி விலகி போறதுக்கு கூட என்ன இருக்குது, வாய்ப்புகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அதுல நீங்க 1 தீமோத்தேயு 1:2 கூட வாசிங்க.
விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக.
6:20 அடுத்து,
ஓ தீமோத்தேயுவே, முன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சேர்க்கைதான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
சோ அங்க பாக்கும்போது என்ன சொல்றா, உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துல நீ என்ன பண்ணிரு, காத்துட்டு. சோ இந்த பொய்யான விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றதா சொல்றாரு. சோ இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, இவைகள் சம்பவித்து இருக்கிறது. சோ விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. ஏன்னா சோ இந்த மாதிரியான பொய்யான விஷயங்கள்ல நம்பிட்டு போகும்போது உண்மையான விசுவாசத்திலிருந்து வழி விலகிறதுக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சரி, இந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகாம இருக்கிறதுக்கு என்னதான் செய்யணும், என்னதான் அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னா, சோ நாம ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும், எபிரேயர் 11 என்ன வாசிக்கிறீங்க,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
சோ அங்க சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, மஸ்ட் பிலீவ் தட் ஹி இஸ், அதாவது அவர் இருக்கிறவர் என்று நாம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்று நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, விசுவாசிக்க அங்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எப்படி நம்மளால செய்ய முடியும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அன்பு செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும். அது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறதுனால என்ன பண்ண முடியும், அன்பு கூறாம இருக்க முடியும். ஏன்னா அதனாலதான் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்துல நான் அன்பு செய்யாம இருக்கணும், உலகத்தை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது விசுவாசம். இந்த விசுவாசத்தினாலே நம்ம உலகத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க குறிப்பிடுறார். ஏன்னா நீங்க ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிங்க, கொலேசியர் 3:1. இந்த விசுவாசத்திற்கான படிநிலைகள் நம்ம
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருனா, நம்முடைய கடந்த காலத்தை பத்தி பேசுறாரு இங்க அப்போஸ்தலர் போல். என்ன கடந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நாம் ஆல்ரெடி கிறிஸ்துவுடனே என்ன பண்ணியாச்சு, எழுந்தது உண்டாச்சு. இது வந்து என்ன சொல்றாருனா, நம்முடைய பாஸ்ட் கடந்தது, கடந்த காலத்தை பத்தி என்ன பண்றாருனா பேசுறார். சோ இப்ப எதிர் நிகழ்காலம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை பத்தி பேசுறார். நீங்க மூணாவது வசனம் வாசிங்க.
ஏனென்றால் நீங்கள் மறைந்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
இப்ப நம்ம ஜீவன் யாருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்குது, இருந்துட்டு இருக்குது. இது வந்து என்ன சொல்றாருன்னா பிரசன்ட். சோ அடுத்ததா வந்து ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. நீங்க அடுத்த வசனம் நாலாவது வாசிங்க.
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
சோ அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட என்ன பண்ணுவீங்க, மகிமையில வெளிப்படுவீர்கள் சொல்லி பார்க்கும்போது, இது வந்து ஃபியூச்சர். இது மூணுமே நமக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து கிறிஸ்துவோட கூட என்ன பண்ணிருக்கிறேன்னா, எழுப்பப்பட்டிருக்கிறேன் உயிரோட அப்படின்னு சொல்லி சொன்னா, அதையும் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதுன்றது அதையும் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். மகிமையில அவரோடு கூட நான் வந்து என்ன பண்ணப்படுவேன்னா வருவேன் அப்படின்னு சொன்னா, அதையும் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன் சொல்லி பார்க்கும்போது, இது மூணுமே எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை அங்க அடிப்படையாக அங்க கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாச ஓட்டத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, ஓட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். நீங்க வசனம் எடுத்துக்கோங்க, 1 கொரிந்தியர் 9:24.
பந்தயசாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
சோ அங்க சொல்லும்போது என்ன சொல்றது, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அது எப்படி, நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில் நாம என்ன பண்ணோம், நான் பரிசை வாங்கிடுவேன்ற நம்பிக்கையில நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, ஓட வேண்டியதா இருக்குது. ஓடுவோம், முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தா அவர் கிரீடம் கொடுக்கட்டும், இல்லைன்னா திரள் கூட்டத்திலேயாவது நம்மள என்ன பண்ணட்டும், சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் தேவன் கையில தானப்பா இருக்கு, நம்ம கையில என்ன இருக்கு, இது இதுதான் இதுதான் விசுவாசிகளுடைய வார்த்தையா, இது இல்ல. ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்மள என்ன பண்ணிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். சோ அதனாலதான் அவர் சொல்றாரு, சோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க என்ன பண்ணுங்க, ஓடனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பெற்றுக்கொள்ளும் ஒரு முறை இருக்குது இல்லையா, அந்த முறையில நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஓடி பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இன்னொரு இடத்துல கூட யாக்கோபு சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்க வாசிங்க யாக்கோபு 1:6.
ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான்.
சோ அங்க பார்க்கும்போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள், தேவன் கிட்ட அவர் கேட்கிறோம், தேவன் என்ன மகிமையில கிறிஸ்துவின் சரீர அங்கமா என்ன கொண்டு போய் என்ன பண்ணிடுங்க, சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜபத்துல கேட்கிறோம், கேக்குறீங்க இல்லையா, கேக்குறோம் அப்படின்னு சொன்னா சேப்பாரா இல்லையான்னு தெரியல, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் கிட்ட கேட்டு வைப்போம் அப்படியா. சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும், அங்க கேட்கணும். ஏன்னா சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறாருன்னா காற்றுல அலைப்படுகிறவன் போல என்ன பண்றாரு, தூசிப்பாரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால சோ இந்த ஒரு விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும். சோ அங்க வந்து என்னன்னா சந்தேகப்படாமலும் டவுட் இல்லாம நம்ம தேவன் கிட்ட என்ன பண்ணோம் இந்த விஷயங்களுக்காக, சோ அங்க ஜபங்கள் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல கூட பாக்குறோம், அந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்களை தேவன் கிட்ட சேரும்போது எப்படி சேருங்கன்னு சொல்றாருன்னா, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட நாம என்ன பண்ண கடவோம், சேர கடவோம். அது என்ன விசுவாசத்தின் பூரண நிச்சயம், அது பிரதர் சொல்லும்போது கமெண்ட்ரிஸ்ல என்ன சொல்றா, ஒரு இனிய அளவு கூட சந்தேகம் இல்லாம, டவுட் ஒருவேளை ஆயிடுமோ அப்படியெல்லாம் இல்லாம, டவுட்டே இல்லாம தேவன் கிட்ட போயிட்டு சேரது. நிச்சயம் தேவன் என்ன மன்னிச்சு ஏத்துப்பாருன்ற ஒரு பூரண நிச்சயத்தோட அந்த விசுவாசத்தோட நாம என்ன பண்றது, போய் அங்க சேர்றத பத்தி என்ன பண்றாருனா அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். ஏன்னா ஒருவேளை நம்ம தேவன்கிட்ட போகும்போது இல்ல தேவன்கிட்ட நம்முடைய தேவைகளுக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கோரிக்கைகள் ஏறெடுக்கும் போது எப்படி போய் ஏறெடுக்கணும்னா விசுவாசத்துல இந்த பூரண நிச்சயத்தோட தேவன்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா தேவன்கிட்ட கேட்கும் போது அதான் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. சோ தேவன்கிட்ட போயிட்டு கேட்டா வந்துட்டு மனுஷனே வந்து அவன் பிள்ளைக்கு நல்ல இவை கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு நிச்சயமா அவன் கொடுப்பாரு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா. ஏன்னா எதிர்மறையான சிந்தனைகளுக்கு மத்தியில, எதிர்மாறான சிந்தனைகளுக்கு மத்தியில எனக்குள்ள தேவன் மீதும் கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதுமான என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிற சிந்தையோட நாம என்ன பண்ணோம், அங்க போய் தேவன்கிட்ட அங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா விசுவாசத்தை நம்மள தொடங்கினவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், நம்மள அதுக்குள்ள முடிப்பார். நீங்க வசனம் வாசிக்கிறீங்க, எபிரேயர் 12:1 முடிச்சிடலாம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம்.
சோ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில பொறுமையோட ஓட கடவோம். ஏன்னா விசுவாசத்தை நம்மள தொடங்கினவர் நிச்சயம் அதை என்ன பண்ணுவார், முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோ கர்த்தர் இயேசு நிச்சயமா நமக்கு அதை என்ன பண்ணுவார்னா அங்க வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால கிறிஸ்து இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினால உயிரோடு எழுப்பிய தேவன் நம்மையும் கூட கிறிஸ்து இயேசுவோடு கூட அந்த மகிமையில உயிரோடு கூட எழுப்புவார் என்ற பூரண நிச்சயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக சகோதர சகோதரி யாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கூட பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு ஓடி முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பகுதியை கூட நாம் நிறைவு கொண்டு வரலாம். இப்போது அருமையான சகோதர சகோதரிகளுக்கு டீ பிரேக் அங்கே விடுறோம். அரை மணி நேரம் அந்த டீ பிரேக், டீ முடிஞ்ச பிரேக் முடிஞ்சோன்னா அரை மணி நேரத்தில் சரியான அந்த நேரத்தை கீப் அப் பண்ணி வந்து அவங்களை அமரும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். சரியாக மணி 12:10 12:40 எல்லாரும் அசம்பிள் ஆகும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன்.